அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, விதைதான் விளைச்சலுக்கு ஆதாரம்ங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். விதையினுடைய தரத்தை பொறுத்து தான் விளைச்சல் இருக்கும். அதனால ஒரு நல்ல விளைச்சல் எடுக்கணும்னா நல்ல விதை வேணும். அதிலும் குறிப்பாக காய்கறி பயிர்களில் தரமான விதை இருந்தால் தான் நல்ல காய்கறி விளைச்சல் கிடைக்கும். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் கொடி வகை காய்கறி பயிர்களில் தரமான விதை உற்பத்தி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய விதை அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையினுடைய இணை பேராசிரியர் வி. மனோன்மணி அவர்கள் விளக்கமாக சொல்ல இருக்காங்க. நம்ம கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தினுடைய சமுதாய வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் இதனை கேட்டு பயன்பெறுங்கள்.
அன்பார்ந்த விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். நம்ம இப்பொழுது வந்து கொடிவகை காய்கறி பயிர்களில் தரமான விதை உற்பத்தி எவ்வாறு செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம். அதாவது கொடிவகை காய்கறி பயிர்கள்னு பார்த்தீங்கன்னா பீர்க்கு, பாகல், சாம்பல் பூசணி மற்றும் பரங்கி ஆகியவை வந்து முக்கியமான காய்கறிகள். இவை வந்து நாட்டில் குறிப்பாக தென் மற்றும் கிழக்கு மாநிலங்களில் வந்து அதிகமாக பயிரிடப்படுகிறது. இக்காய்களில் வைட்டமின் ஏ, பொட்டாசியம், பாஸ்பரஸ் மற்றும் கால்சியம் போன்ற சத்துக்கள் வந்து அதிக அளவில் உள்ளது. இக்காய்கறி பயிர்கள் வந்து அதிக பரப்பளவில் சாகுபடி செய்யாமல் இருப்பதற்கு முக்கியமான காரணம் வந்து தரமான விதைகள் வந்து நமக்கு கிடைக்காம இருக்கிறது தான். எனவே வந்து தரமான விதைகள் வந்து நம்ம எவ்வாறு உற்பத்தி செய்யலாம் அப்படிங்கறத பத்தி இப்ப பார்க்கலாம். தரமான விதை உற்பத்தி செய்வதற்கு மிக முக்கியமானது அது முதல்ல வந்து நம்ம வந்து பருவத்தை பயிர் செய்ய வேண்டும். பருவத்தை பயிர் செய்ய என்பது நமக்கு அனைவரும் தெரிந்த பழமொழி. இது வந்து விதைப்பயிருக்கு மிகவும் பொருத்தமான ஒன்று. அதாவது ஆடிப்பட்டம் தேடி விதை என்று சொல்வார்கள். அதே போல கொடிவகை காய்கறி பயிர்களுக்கு சிறந்த பருவம் வந்து ஆடி மற்றும் தைப்பட்டங்களே. எனவே இந்த பீர்க்கு, பாகல், சாம்பல் பூசணி மற்றும் பரங்கி விதை உற்பத்திக்கு ஏற்ற பருவம் ஜூன், ஜூலை மற்றும் ஜனவரி, பிப்ரவரி மாதங்களாகும். அடுத்தது முக்கியமாக பார்த்தீங்கன்னா விதை தேர்வு. விளையும் பயிர் முளையிலே என்பது பழமொழி. அதாவது நம்ம எந்த அளவுக்கு நாற்றுகளை நன்கு பராமரிக்கிறோமோ அதை பொறுத்தே நமக்கு பயிர் மகசூல் அமையும். விதை உற்பத்தி பயிரில் பார்த்தீங்கன்னா மகசூலுடன் அந்த ரகத்தோட பாரம்பரிய தன்மைகளை பராமரிப்பது வந்து மிகவும் முக்கியமான ஒன்று. ஸோ விதையின் தரமானது நம் விதைக்கும் விதையை பொறுத்தே அமையும். எனவே விதைப்பயிர் உற்பத்திக்கு தேர்ந்தெடுக்கப்படும் விதைகள் வல்லுநர் விதைகளோ அல்லது ஆதார நிலை விதைகளாக இருப்பது மிகவும் அவசியம். அடுத்து வந்து நடவு பார்த்தி வந்து எவ்வாறு தயார் செய்யணும்னா நிலத்தை வந்து நன்கு உழுது பண்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை விவசாயிகள் அனைவருக்குமே நல்லா தெரியும். நம்ம வந்து 2.5 மீட்டருக்கு 2 மீட்டர் இடைவெளியில் 40 சென்டிமீட்டர் நீள அகல ஆழமுள்ள குழிகளை தோண்ட வேண்டும். பின்பு விதைப்புக்கு தேவையான விதைகளுக்கு 1 கிலோ விதைக்கு கேப்டான் அல்லது பவுஸ்டின் என்ற பூஞ்சான கொல்லி மருந்து கொண்டு விதை நேர்த்தி செய்ய வேண்டும். பின்பு தயார் செய்து வைத்த குழிகளில் குழி ஒன்றுக்கு 5 விதைகள் வீளம் சம இடைவெளி விட்டு நட வேண்டும். அடுத்து வந்து நீர் நிர்வாகம் எப்படி பண்ணணும்னா விதை விதைத்த பின்பு பூவாளி கொண்டு தண்ணீர் ஊற்ற வேண்டும். அவ்வாறு தண்ணீர் ஊற்றும் போது வந்து மண்ணை நீர் அரிக்காமலும் விதைகள் வந்து வெளியே தெரியாமலும் நல்லா கவனமாக பார்த்து ஊற்றணும். செடிகள் முளைத்து நன்கு வளர்ந்த பின்பு வந்து வாரம் 1 முறை நீர் பாய்ச்சினால் போதுமானது. அடுத்தபடியாக இந்த நடவு பாத்தி வந்து எப்படி பராமரிக்கிறாங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம். செடிகள் வந்து முளைச்ச 10 நாளில் வந்து ஒவ்வொரு குழியிலும் தினமான 3 செடிகளை மட்டும் விட்டுவிட்டு அதிகமாக உள்ள செடிகளை வந்து நம்ம அகற்றிவிட வேண்டும். அதாவது செடி வளர்ந்த 28-25 நாள்களில் வந்து கொடி ஓட தொடங்கிடும். அந்த சமயத்தில் ஒவ்வொரு செடிக்கும் முள் இல்லாத காம்புகளை நட்டு பந்தலின் மேல் வந்து படர விட வேண்டும். அதாவது செடிகளில் வந்து காய்கள் பிடிக்கும் வரை தினமும் செடிக்கு வந்து செடியில் தோன்றும் கொடிகளை பந்தலில் படர விட வேண்டும். அடுத்தது இந்த கொடிவகை காய்கறிகளில் பார்த்தீங்கன்னா முக்கியமானது வந்து பூக்கள், பூ பூக்கும் பருவம். இந்த கொடிவகை காய்கறிகளில் ஆண் பெண் பூக்கள் வந்து தனித்தனியாக பூக்கின்றன. அவற்றில் வந்து பெண் பூக்களின் எண்ணிக்கை வந்து அதிகமாக இருந்தால் தான் நமக்கு வந்து நல்ல மகசூல், நல்ல விளைச்சல் கிடைக்கும். எனவே அந்த பூ பூக்கும் பருவத்தில் விதை பயிருக்கு நம்ம எத்திரல் என்னும் வளர்ச்சி ஊக்கியை வந்து 250 ppm அளவில் வந்து தெளிக்க வேண்டும். அதாவது விதை விதைத்து அதாவது நாற்று நட்டு 15வது நாளிலிருந்து வாரம் 1 முறை என்ற விகிதத்தில் 4 முறை தெளிக்க வேண்டும். 2.5 மில்லி என்ற அளவில் எத்திரல் வளர்ச்சி ஊக்கியை 10 லிட்டர் தண்ணீர் கலந்து தெளிக்க வேண்டும். இவ்வாறு தெளிப்பதனால் வந்து பழங்களின் மகசூல் கூடுவதுடன் விதை மகசூலும் அதிகரிக்கின்றது. அடுத்த முக்கியமானது ஒன்று விதை பயிருக்கு வந்து உரம் இடுவதும் வந்து மிகவும் முக்கியம். இது வந்து காய்கறி பயிர்களிலிருந்து மாறுபடுவதால் இந்த விதை பயிர்களுக்கு வந்து மேல் உரமும் இடுவதும் வந்து மிக முக்கியமான ஒன்று. அடுத்து விதை பயிர்கள் பார்த்தீங்கன்னா கலவன்கள் இல்லாமல் விதை பயிரை பராமரிக்க வேண்டும். சாதாரணமாக கொடிவகை பயிர்களில் வந்து வேறுபட்ட இலை அமைப்புடன் சில கொடிகள் வந்து வேகமாக படர்ந்து சீக்கிரமாகவே பூத்து சில கொடிகள் மீதமாக படர்ந்து காலதாமதமாக பூத்திருக்கும். அந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்ம அகற்றிடணும். விதை உற்பத்தி செய்யும் அனைத்து விவசாயிகளும் தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது விதை பயிரிலிருந்து மாறுபட்ட குணாதிசயங்கள் கொண்ட பயிரையே வந்து நம்ம கலவன்கள் என்று கூறுகிறோம். அதாவது விதைப்பயிரில் இன தூய்மையை பாதுகாக்க இந்த மாதிரி கலவன்களை வந்து நாம் அகற்றிவிட வேண்டும். காய்கறி பயிர்கள் வந்து அயல் மகரந்த சேர்க்கை கொண்டிருப்பதால் விதைப்பயிரை மற்ற பயிர்களிலிருந்து தகுந்த இடைவெளி விட்டு நட வேண்டும். குறைந்தது 500 மீட்டர் இடைவெளியாவது ஒரு பயிருக்கும் மற்ற பயிருக்கும் இடையே இருக்க வேண்டும். கலவன்கள் நீக்குவதுங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னா, பூப்பதற்கு முன், பூக்கும் தருணம், காய்த்த பின், இந்த 3 தருணங்களில் வந்து நம்ம சரியாக கலவன்களை நீக்க வேண்டும். பூப்பதற்கு முன் எப்படி கலவன்களை நீக்கணும்னா, செடிகளின் உயரம், அதன் படரும் தன்மை, இலை மற்றும் தண்டின் அமைப்பு இவற்றை பார்த்து அந்த கலவன்களை நாம் நீக்க வேண்டும். பூக்கும் தருணம் பார்த்தீங்கன்னா பூக்களின் நிறத்தை கொண்டு கலவன்களை நீக்க வேண்டும். காய் காய்த்த பின்பு காய்களின் வடிவம், நிறம், பருமன் ஆகியவற்றை பொறுத்து அவை நம்மளது விதைப்பயிரிலிருந்து மாறுபட்டு இருப்பின் அந்த மாதிரி கலவன்களை வந்து பார்த்து நாம் நீக்க வேண்டும். அடுத்தது அறுவடை. கொடிவகை காய்கறிகளின் அறுவடையின் போது இவை வந்து இதர பயிர்கள் போல் இல்லாமல் ஒரே அறுவடையாக நம்ம செய்ய முடியாது. இது வந்து பல அறுவடைகளாக எடுக்க வேண்டியுள்ளது. அவற்றில் வந்து முதல் மற்றும் கடைசி ஓரிரு அறுவடைகளை வந்து நம்ம தவிர்த்து இடைப்பட்ட அறுவடைகளில் இருந்து வரும் காய்களிலிருந்து கிடைக்கும் விதைகளை மட்டுமே நாம் வந்து பயன்படுத்த வேண்டும். ஏனெனில் முதல் மற்றும் கடைசி ஓரிரு அறுவடைகளிலிருந்து கிடைக்கும் விதைகளின் மகசூல் மற்றும் தரம் வந்து மிகவும் குறைவாகவே காணப்படும். இந்த அறுவடை தருணம் பார்த்தீங்கன்னா பீர்க்கைக்கு காய்கள் வந்து பழுப்பு நிறம் பெற்றுவிடும். பாகலில் காய்களில் ஏதாவது ஒரு பகுதி வந்து சிவப்பு நிறம் பெற்றிருக்கும். சாம்பல் பூசியில் காய்கள் மேல் வந்து சாம்பல் போல படிந்திருப்பது மற்றும் பரங்கிக்காயில பார்த்தீங்கன்னா காய் முழுவதுமே பளபளப்பாக ஆரஞ்சு அல்லது வெளிர் மஞ்சள் நிறமையாக மாறிய பின்புதான் அறுவடை செய்ய வேண்டும். அடுத்து விதை எவ்வாறு பிரித்தெடுக்கலாங்கிறத பத்தி பார்க்கலாம். பீர்க்கையில் வந்து காய்ந்த காய்களை வந்து விதை எடுக்க பயன்படுத்துவதால் விதை பிரித்தெடுப்பது வந்து மிகவும் எளிது. காய்களின் கீழ்ப்பகுதியை உடைத்து விதைகளை பிரித்தெடுக்க வேண்டும். பின்பு வந்து விதைகளை BSS 4 நம்பர் கம்பி வலை சல்லடை அல்லது 16x64 அளவுள்ள வட்டக்கண் சல்லடைகள் கொண்டு சலித்து தரம் பிரிக்க வேண்டும். விதைகளை சலித்து சல்லடை மேலே தங்கும் தரமான அடர்த்தியான விதைகளை மட்டும் வந்து நம்ம உபயோகப்படுத்தணும். அடுத்து வந்து பாகல்ல பாத்தீங்கன்னா பழங்களை நீள வாக்குல 2 அறுத்து பின் நடுவில் உள்ள வளவளப்பான சதையுடன் கூடிய விதைகளை அகற்றி எடுத்துவிட வேண்டும். பின்பு சதையுடன் கூடிய விதைகளை கைகளால் நன்கு கசக்கி நீரில் 2 அல்லது 3 முறை கழுவி பின் விதைகளை நன்கு உலர்த்த வேண்டும். சாம்பல் பூசணி என்று எடுத்துக்கொண்டோம்னால் அதில் வந்து 1.5 கிலோ எடைக்கும் குறைவாக உள்ள காய்களை வந்து நம் விதை எடுக்க பயன்படுத்தக்கூடாது. இதில் வந்து விதை எடுப்பது என்பது மிகவும் எளிதான ஒன்று. நம்ம விதைகளை வந்து அமில முறையில் வந்து பிரித்தெடுக்கலாம். அதற்காக வந்து இந்த சிறு சிறு துண்டுகளாக வெட்டிய விதையுடன் கூடிய சதைப்பகுதியை நன்கு கூழாக்கி கொள்ளணும். அதாவது 1 பகுதி அமிலத்துடன் 6 பகுதி நீர் கலந்து அந்த கலவையில் இந்த கூழுடன் இந்த கலவையை கலந்து 30 நிமிடங்கள் ஊற வைக்கணும். அவ்வாறு செய்வதால் விதைகள் பிரிந்து உள்ளே மூழ்கிவிடும். மேலே விதைக்கும் விதைப்பகுதி மற்றும் பொக்கு விதைகள் எல்லாம் நம்ம அகற்றிவிடணும். பின்பு வந்து மூழ்கி உள்ள விதைகளை பிரித்தெடுத்து 2 அல்லது 3 முறை நன்கு கழுவி விடணும். அடுத்தது விதை உற்பத்தியில முக்கியமான ஒன்று வந்து விதை உலர்த்தது. சரியான சமயத்தில் வந்து விதை உலர்த்தணும். அதாவது தினமும் காலை 8 மணி முதல் 12 மணி வரையிலும் பின்னர் 3 லிருந்து 5 மணி வரையிலும் வந்து உலர்த்துவது நல்லது. இந்த 12 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் வந்து ஏன் உலர்த்தக்கூடாதுன்னா அந்த இடைக்கால நேரத்தில் வந்து சூரியனோட புற ஊதாக்கதிர்களின் தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும். அது வந்து விதையோட தரத்தை வந்து பாதிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக அமையும். அதனால விதை உலர்த்தும் போது காலை 8 மணி முதல் 12 மணி வரையும் பின்னர் 3 மணி முதல் 5 வரையிலும் வந்து உலர்த்துவது நல்லது. அடுத்த முக்கியமான ஒன்று விதையின் ஈரப்பதம். வந்து விதையை சேமிப்பதற்கு விதையை வந்து சரியான ஈரப்பதத்திற்கு உலர்த்த வேண்டும். குறைந்த கால சேமிப்பு விதைகள்னா 8% வரைக்கும் விதை வந்து உலர்த்தலாம். நீண்ட காலம் சேமிக்கணும்னா 6% வரைக்கும் உலர்த்தி காற்று புகாத பாலித்தீன் பைகளில் சேமித்து வைக்க வேண்டும். அடுத்தது விதை நேர்த்தி. அதாவது விதைகளை சேமிப்பதற்கு முன்னே பூஞ்சான கொல்லி கொண்டு விதை நேர்த்தி செய்ய வேண்டும். திறம் அல்லது கேப்டான்கிற மருந்தை 1 கிலோ விதைக்கு 4 கிராம் வீதத்தில் வந்து கலந்து வச்சிருக்கணும். இல்லைன்னா குளோரினேற்றம் என்று ஒரு புது முறை உள்ளது. அந்த முறையிலும் விதையில வந்து நம்ம சேமிக்கலாம். இந்த குளோரினேட்டர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் ஆக்சிக்ளோரைடு, அதாவது ப்ளீச், நம்ம வீட்டில பயன்படுத்துவோம் இல்லையா ப்ளீச்சிங் பவுடர், அந்த ரசாயன பொருளை கால்சியம் கார்பனேட் இது எல்லா கடையிலும் கிடைக்கக்கூடியது தான். அந்த பொருளுடன் வந்து சம விகிதத்தில் கலந்து வச்சிடணும். காற்று புகாத பாட்டிலில் 1 வாரம் அடைச்சி வச்சிருந்து பின்ன அந்த கலவையிலிருந்து 1 கிலோ விதைக்கு 5 கிராம் என்ற அளவில் வந்து கலந்து பின்பு சேமித்தோம்னா விதையினுடைய வாழ்நாளை அதிகரிக்கலாம். அப்புறம் அதனோட வீரியத்தையும் நம்ம பாதுகாக்க முடியும். அடுத்தது வந்து விதை சான்று. விதை உற்பத்தி செய்யற ஒவ்வொரு விவசாயிகளும் வந்து விதை சான்றுனா என்னன்னு வந்து முக்கியமா தெரிஞ்சிருக்கணும். அதனோட முக்கியத்துவம் தெரிஞ்சாதான் நீங்க விதை உற்பத்தியில வந்து தக்க கவனம் செலுத்துவீங்க. விதை சான்று என்பது வந்து பல்வேறு நிலைகளில் செய்யப்படுகிறது. அதாவது விதைப்புக்கு உபயோகிக்கப்படும் விதைகள் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்திலிருந்து வாங்கப்பட்டுள்ளதா என்பது வந்து முதல்ல நம்ம வந்து பார்க்கணும். அப்புறம் வந்து விதை பயிருக்குரிய தனிமைப்படுத்தும் தூரம், பயிர் வளர்ச்சி பருவம், பூக்கும் தருணம், அறுவடை சமயம் விதை சுத்திகரிப்பு, மூட்டை படிக்கும், ஒவ்வொரு தருணத்திலையும் வந்து நம்ம சரியான முறைகளை பின்பற்றுகிறோமா என்று விதை சான்று அலுவலர்கள் வந்து ஆய்வு செய்வாங்க. பின்பு விதைகளை வந்து முளைப்பு சோதனைக்கு அனுப்பி சோதனையில் வரும் முடிவுகளை கொண்டுதான் சான்று அட்டைகள் வந்து விவசாயிகளுக்கு வழங்கப்படும். எனவே இந்த ஆய்வின் போது பரிந்துரை செய்யப்பட்ட வயல் தரம் மற்றும் விதை தரம் இருந்தால் மட்டுமே உற்பத்தி செய்யப்பட்ட விதைகளுக்கு வந்து சான்றளிக்கப்படும். எனவே விதை உற்பத்திக்கான வயல்களை வந்து விதை சான்றளிப்புக்கு உட்படுத்துவதன் மூலம் இனக்கலப்பற்ற சுத்தத்தன்மையுடைய நல்ல தரமான விதைகளை வந்து நம்ம உற்பத்தி செய்ய முடியும். எனவே விதை உற்பத்திக்கு வந்து பரிந்துரைக்கப்பட்ட வயல் மற்றும் விதை தரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது வயல் தரம்னு பார்த்தீங்கன்னா கலவன்கள் வந்து அதிகபட்சமா 0.2% அளவில் தான் இருக்க முடியும். சுத்தமான விதைகள் குறைந்தபட்சம் 98% இருக்க வேண்டும். முளைப்பு திறன் குறைந்தபட்சம் 60% இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்மளது உற்பத்தி செய்த விதைகள் வந்து விதை சான்றிப்பு துறையினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விற்பனைக்கு அனுமதிக்கப்படும். எனவே விவசாயிகள் இதுவரை சொல்லப்பட்ட உத்திகளை பயன்படுத்தி கொடிவகை காய்கறி பயிர்களில் நல்ல தரமான விதை உற்பத்தி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன்.